الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر صدق الله. عن عائشة رضي الله تعالى عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال ما عمل آدمي من عمل يوم النحر أحب إلى الله من إحراق الدم وإنه لتؤتى يوم القيامة في فرشه بقرونها وأشعارها وأظفارها وإن الدم ليقع من الله بمكان قبل أن يقع من الأرض فطيب بها نفسا رواه ابن ماجه والترمذي والحاكم. إلا بغلم புகழ்ச்சிகளும் நம் அனைவரையும் படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள் துயர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதர்களே, அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மிக சிறந்த ஒரு மாதத்தில் அல்லாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட அல்லாவினால் கௌரவப்படுத்தப்பட்ட மேலான மாதத்தில் அல்லாஹு தாலா எங்களை வீற்றிருக்க செய்திருக்கிறான். துல்காதாவுடைய இறுதி தினத்திலே நாம் இருக்கிறோம். நாளைய தினம் இன்ஷா அல்லா துல்ஹஜுடைய முதல் நாள் ஆரம்பிக்கும். உலகத்திலே அதிகமான பாகங்களிலிருந்து உலகின் எல்லா திசைகளிலும் இருந்து அல்லாஹ்வுடைய உயர்ந்த ஆலயத்தை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய மேலான திருப்பொருத்தம், அல்லாஹ்வினுடைய அன்பை நாடி அங்கிருக்கக்கூடிய எல்லா புனித ஸ்தலங்களையும் அவர்கள் தரிசிப்பார்கள். அந்த இடத்திலே அவர்கள் பல நன்மையான காரியங்களை செய்வார்கள். அங்குள்ள இடம் சார்ந்த எந்த ஒரு காரியத்தையும் எங்கிருந்து கொண்டு ஒரு மனிதனால் நிறைவு செய்ய முடியாது. அரபா என்பது அங்கு மட்டுமே இருக்கிறது, மினா என்பது அங்கு மட்டுமே இருக்கிறது, முஸ்தலிபா என்பது அந்த பூமியில் மட்டும்தான் இருக்கிறது, ஜம்சம் என்பது அந்த கிணற்றில் மட்டுமே எடுக்க முடியுமாக இருக்கிறது. இப்படியாக நிலங்களோடு தொடர்புடைய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அவைகளை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு சென்றுதான் அடைய வேண்டும். காபாவை காண வேண்டும் என்றால் அந்த பூமிக்கு மனிதன் நகர்ந்து செல்ல வேண்டும். ஆனாலும் அல்லாஹு தஆலா ஒரு சில அமல்களை அந்த பூமியிலே ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய உயர்ந்த அடியார்களாக உலக மனிதர்கள் சார்பாக தூது குழுக்களாக சென்றிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகள் செய்யக்கூடிய சில கடமைகளை இங்கிருந்து கொண்டே நாம் நிறைவேற்றும் நல்லொரு வாய்ப்பினை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். சில வேளைகளில் அவர்களுடைய அமல்களுக்கு மிகப்பெரிய கூலிகள் கிடைத்தாலும் சில அமல்கள் இருக்கிறது, மிகப்பெரிய திருப்தியோடு செய்யக்கூடிய சில சந்தர்ப்பங்களை அல்லாஹு தாலா அவர்கள் நிறைவேற்றும் போது நாமும் அதை அமலை நிறைவேற்றும் பொழுது இங்கு ஒரு திருப்திகரமான மனதிலோர் அமைதியும் நிம்மதியும் திருப்தியும் ஏற்படுகின்ற பல அமல்களை அல்லாஹு தாலா இங்கே நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறான். அதிலே ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, உலுஹியா என்று சொல்லக்கூடிய அல்லாவிற்காக ஒரு பிராணியை அறுத்து பலியிடுவதாகும். எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அந்த இடத்திலே உலுஹியா கொடுப்பார்கள். அல்லது கடமையான சில பிதியாக்களை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் அங்கு என்ன செய்வார்கள், ஆடு ஒன்றை கொடுப்பது கட்டாயமாக இருக்கும். ஆனால் அந்த ஆடுகளை எல்லாம் அந்த ஆடுகளை நிறைவேற்றுகின்ற அந்த ஆடுகளை கொடுக்கின்ற அந்த ஆட்டினுடைய உரித்தாளியினால் அது எங்கே செல்கிறது, எப்படி அறுக்கப்படுகிறது, அந்த ஆட்டினுடைய நிறம் என்ன என்பதை கூட அவர்களால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அங்கு அதற்கான பணங்கள் எல்லாம் வங்கிகளின் ஊடாக கட்டப்படும். அந்த பணங்கள் அது போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்ந்து அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக பல ஆயிரக்கணக்கான ஏன் பல லட்சக்கணக்கான மக்களுடைய பணங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு அதற்காக வேண்டிய ஆடுகளோ ஒட்டகைகளோ அவைகள் வாங்கப்பட்டு அறுக்கப்படும். அதனால் எந்த பிதியாவோ அல்லது சுன்னத்தான உபகியாவோ அல்லது சமத்துவ போன்ற ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவு செய்வர்கள் நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமையான அந்த உயிர் பிராணியின் தியாகமானது அது அவர்களுடைய கண்ணதிலே நடப்பது கிடையாது. ஆனால் நாம் நம்முடைய நாட்டிலே இருக்கிறோம், நம்முடைய பிரதேசத்திலே இருக்கிறோம், நாம் வாழுகின்ற இந்த பூமியிலே, இந்த நிலப்பரப்பிலே, நமது கிராமத்திலே இருந்து கொண்டு நாம் ஒரு உலுகியாவை நிறைவேற்ற நினைத்தால் அல்ஹம்துலில்லா அந்த உலுகியாவை நாமே தெரிவு செய்யலாம், நாமே அதை கண்ணார பார்க்கலாம், அதை அறுக்கலாம், நாம் விநியோகிக்கலாம், ஏழை எளியோர்களின் வீடு தேடி சென்று அவைகளை கொடுப்பதில் ஒரு திருப்திகரமான மனோநிலையை அடையலாம் என்றெல்லாம் அந்த உலுகியாவிலே அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா நாம் அவர்களோடு இணைந்து செய்கின்ற அவர்களைப் போல நிறைவேற்றுகின்ற அந்த காலத்தினுடைய கடமைகளில் ஒன்றாக அல்லாவிற்கு விருப்பமான வணக்க வழிபாடுகள் அனுஷ்டானங்களில் ஒன்றான இந்த குர்பானியை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா நாம் நம்முடைய கிராமத்தில் இருந்தே செய்கின்ற நல்வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா இந்த குர்பானியின் ஊடாக அடியார்களிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்? ஒரு மிருகம் அல்லாவிற்காக அறுக்கப்படுவதில் அல்லாவின் புறத்தில் என்ன லாபம் இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, அந்த குர்பானி அறுக்கப்படுவதால் அடியார்கள் லாபம் அடைய வேண்டும், அடியார்கள் அதன் ஊடாக நாளை கியாமத்திலே நாளையிலே மிகப்பெரிய வெற்றிகரமான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், மனிதனை சுவனத்தில் இட்டுச் செல்லுகின்ற நல்ல அமல்களை உலகில் புரிய வேண்டும், அந்த அமல்களில் அதிசிறந்த அமலாக அன்றைய நாளில் இந்த உலகியாவை அவர்கள் தெரிவு செய்ய கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா குர்ஆனிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலான ஹதீஸ்களின் ஊடாகவும் இந்த உலுகியாவின் சிறப்புகள் பற்றி ஏராளமாக பேசியிருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதன் அதாவது அந்த யௌமன் நஹர் என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய அந்த தினத்திலே ஒரு அடியான் செய்கின்ற எல்லா அமல்களிலும் அல்லாவிற்கு ஆக உச்சநிலை அதாவது விருப்பத்தை கொடுக்கின்ற ஒரு அமல் இருக்கிறது என்றால் மின் ஹராக்கி தம், அது அல்லாவிற்காக என்று அன்றைய நாளில் கொடுக்கப்படுகின்ற குர்பானி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா அந்த குர்பானி கொடுக்கப்படுகின்ற அந்த பிராணியை கியாமத்துடைய நாளையில் எதுவரை அல்லாஹு தஆலா கௌரவப்படுத்தி கொண்டு வருவான் என்றால் அதனுடைய சாணம், அதனுடைய இரத்தம், அதனுடைய காலில் வீசி எறிகின்ற குழம்புகள், அதனுடைய முடிகள், அதனுடைய நகங்கள், அதனுடைய தோள்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா இந்த அடியானுடைய நன்மை நெருக்கப்படும் தராசில் வைத்து நிரப்புவதற்காக வேண்டி அந்த ஆடு, அந்த மாடு, அந்த ஒட்டகை அழைக்கப்படும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு அடியான் அல்லாவின் திருப்தி தேடி அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக எனக்கு இந்த மேலான சுன்னத்தான வணக்கத்தை தந்திருக்கிறான், என்னுடைய இந்த குர்பானியின் ஊடாக ஏழை எளியோர்கள் புசிக்கப் போகின்றார்கள், ரப்புடைய திருப்தி எனக்கு கிடைக்கப் போகிறது என்ற மிக மன நிறைவோடு ஒரு அடியான் இந்த மேலான அமலை செய்வானேயானால் அல்லாஹு தஆலா அவனுடைய எந்த இடத்தில் அந்த குர்பானி பிராணி அறுக்கப்படுகிறதோ அதனுடைய இரத்த துளி பூமியை சென்று அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு சுப்ஹான வ தஆலா மிக சிறந்த ஒரு அமலாக அன்றைய நாளில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய அமல் அது உலுகியாவுடைய அமலாக அந்த ஹஜ் பெருநாளுடைய பிறை பத்தாவது நாளிலே நிறைவேற்றக்கூடிய ஹஜ் ஆக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நம்முடைய நாட்டிலே எல்லா பாகங்களிலும் பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனாலும் நம்முடைய நாட்டின் எந்த பாகத்திலும் பிறை தென்படாதனால் அதாவது துல்காதாவுடைய மாதம் நிறை மாதமாக 30 நாட்களாக ஆக்கப்பட்டு இன்றைய இரவு துல்ஹஜ்ஜுடைய தலைப்பிறை என்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, 5ஆம் திகதியாக இருந்த நம்முடைய அந்த பெருநாள் அது 6ஆம் திகதியாக ஆகியிருக்கிறது. அதே போல அதாவது 4ஆம் திகதியே சனிக்கிழமை நாளிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானதும் மாபெரும் நன்மையினை ஈட்டித் தரக்கூடியதுமான அரபாவுடைய நாளில் நோக்கப்படக்கூடிய அந்த நோன்பும் அது பெருநாளுடைய தினமாக, அதாவது நாம் ஏற்கனவே பெருநாளுடைய நாளாக நினைத்திருந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நாம் அந்த நோன்பை நோக்க வேண்டியவர்களாக இப்படி பிறை தென்படாதனால் அன்பார்ந்தவர்களே அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாம் அந்த திங்கட்கிழமையுடைய நாளிலே நாம் நிறைவேற்றக்கூடிய அதாவது 10ஆம் திகதி அதாவது 6ஆம் திகதி பிறை 10ல் திங்கட்கிழமை நாளன்று நாம் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த மேலான அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு மட்டுமல்ல அதை பெண்களுக்கும் ஒரு முக்கியமான அமலாக ரசூலுல்லா நினைவு கூறியிருக்கிறார்கள். அந்த நினைவு கூறலை தன்னுடைய குடும்பத்தின் ஊடாக உலக மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள், பிரகடனம் செய்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலுகியா பிராணி என்பது, இந்த உலுகியா கடமை என்பது, இந்த உலுகியா நிறைவேற்றும் அந்த மேலான இபாதத்தானது அது ஆண்களோடு மட்டீடு செய்யப்பட்ட ஒன்று அல்ல என்பதை சமூகம் விளங்கிக் கொள்வதற்காக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் இந்த உலுகியாவுடைய பகுதியினை, இந்த உலுகியாவுடைய பங்கினை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், யா ஃபாத்திமா, எனது அருமை மகள் ஃபாத்திமாவே, நீங்களும் எழுந்து செல்லுங்கள், அந்த குர்பானி கொடுக்கப்படும் அந்த உலுகியா பிராணி அறுக்கப்படும் இடத்திற்கு செல்லுங்கள், நீங்கள் அந்த இடத்தை சமூகம் அளிப்பது உங்களுக்கு சுன்னத்தாக இருக்கிறது என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு உலுகியா அறுக்கப்படுகிறதோ அந்த இடம் வரை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே சொன்னார்கள், உங்களுக்காக அறுக்கப்படும் அந்த உலுகியா பிராணியினுடைய கழுத்திலே அதாவது கத்தியை வைத்து அறுத்து அதனுடைய இரத்த துளி பூமியை சென்றடைவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து அவர்களுக்கும் உலுகியா கொடுக்கும் விதங்களை, அதாவது கியாமத் நாள் வரை வருகின்ற பெண்களும் இந்த உலுகியாவுடைய கடமையிலே, இந்த உலுகியாவுடைய மேலான அமலிலே பங்குதாரிகளாக இருக்கிறார்கள் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இன்று பெண்களுக்குமாக இந்த உலுகியாவுடைய கடமைகள் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு விழிப்புணர்வு இன்று ஏற்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று எல்லா பகுதிகளிலும் பெண்களும் தங்களுடைய பணங்களை, அதாவது இந்த உலுகியா கடமையினை கூட்டாக, கூட்டு குர்பானி என்ற அடிப்படையிலே நிறைவேற்றக்கூடிய அந்த அந்த அதாவது அதிலே ஈடுபடக்கூடிய மக்களிடத்திலே தங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அந்த பணங்கள் அனுப்பி வைக்கப்படுவதை இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா பொதுவாகவே குர்பானியை ஒரு நோய் நிவாரணியாக ஆக்கியிருக்கிறார். எந்த அளவிற்கு நோய் நிவாரணியாக ஆக்கியிருக்கிறார் என்றால், நாம் பார்க்கிறோம், ஒரு குழந்தை கிடைத்தவுடனேயே அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பத்துக்குரிய அமல்களில் ஒன்றுதான், ஒரு பிள்ளைக்காக, அது ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடுகளையும், ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆட்டையும் குர்பானி செய்து அந்த பிள்ளைக்கான அகீகா என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளைக்கான மிக முக்கியமான சுன்னத்தான ஒரு கடமையை நிறைவேற்றுவதை அந்த பெற்றோர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்திருக்கிறார்கள்? ஹதீஸிலே வருகிறது, ரசூல் பைஹக்கிலே ஹதீஸ் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிள்ளைக்கான அகீகா என்று சொல்லக்கூடிய அந்த குர்பானி பிராணி அது கொடுக்கப்படாத வரை அந்த பிள்ளையினுடைய அமல்கள் அது வானத்திலே கொழுவப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்பொழுது பிள்ளைகளுக்காக நீங்கள் குர்பானி நிறைவேற்றுவீர்களோ உங்களுடைய பிள்ளையை எதிர்நோக்கி வருகின்ற ஏராளமான பலாய்களையும் முசீபத்துகளையும் அந்த இரத்தம் ஓட்டுதல் என்ற அந்த குர்பானி தடை செய்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அன்பார்ந்தவர்களே, அப்படியாக ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அல்லது ஒரு மனிதர் தீரா, அதாவது யாராலும் தீர்த்து வைக்க முடியாத மிக தர்ம சங்கடமான பிரச்சனைகளிலே சிக்கொண்டிருக்கிறார், அவர்களெல்லாம் விடுபடுவதற்கு அவர்கள் பல நேர்ச்சைகளை செய்வார்கள். அந்த நேர்ச்சைகள் எல்லாம் அல்லாவிற்கு மிக விருப்பமான நேர்ச்சைதான். ஒரு பிராணியை அறுத்து அதை ஏழை எளியோர்களுக்கு விநியோகிப்பேன் என்று யாராவது நியத்து செய்வார்களே ஆனால், அல்லது முற்கூட்டியே அந்த மேலான அமலை செய்துவிட்டு தன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முனைவார்களே ஆனால், தன்னுடைய நோயிலிருந்து விடுதலை பெற நினைப்பார்களே ஆனால், அது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவிடத்திலே மிகவும் சால சிறந்த அமலாக இருக்கிறது என்பதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் எல்லாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த குர்பானி என்ற பிராணிகளை அறுத்து அது ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படுவதை, அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மிக மன தூய்மையோடு அது மக்களிடத்திலே பங்கீடு செய்யப்படுவதை அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே பெண்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே இன்று நாம் பார்க்கலாம், நம்முடைய நாடலாவி ரீதியிலே எல்லா இடங்களிலும் கூட தனிமையாக ஒரு பிராணியை குர்பானி செய்வது என்பது இந்த காலத்தில் ஒரு பெரும் தொகையாக கணிக்கப்படுவதால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக ஒரு மாடு அது ஏழு பேர்களுக்கு குர்பானி பிராணியாக கணிக்கப்படுகிறது, ஒரு ஒட்டகை அது ஏழு பங்கு உடையதாக அது ஏழு பேர்களுடைய குர்பானிக்கு போதுமானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நமது நாட்டை பொறுத்தவரையிலே நம்முடைய நாட்டின் எல்லா பிரதேசங்களிலும் ஆட்டினுடைய விலை மிக உச்ச நிலையை அடைந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சில இடங்களிலே ஒரு ஆடு வேங்குவதை ஒரு மாடு வேங்கிவிடலாம் என்ற அளவிற்கு, அதாவது இந்த குர்பானி பிராணியுடைய விலைகளிலே ஏற்றத்தாழ்வு இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பார்ந்தவர்களே, சமூக ரீதியாக இந்த அதிகமான இடங்களிலே இந்த கூட்டு குர்பானியுடைய முறைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. சில கிராமங்களிலே ஒரு பங்காக 7,000 ரூபாய்கள், 8,000 ரூபாய்கள், 10,000 ரூபாய் வரை அந்த பிராணியை பெற்றுக் கொள்வதில் ஏற்படக்கூடிய அந்த டிமாண்ட், அந்த கிராக்கியை பொறுத்து அன்பார்ந்தவர்களே அந்த விலைகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே கூட்டு குர்பானினால் என்ன லாபம் இருக்கிறது என்று பார்த்தால், இன்று நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு மிருகத்தை அறுத்து பலியிடுவது என்பது அவ்வளவு இலகுவாக செய்துவிட முடியாத அளவிற்கு ஒரு பாரமான கர்மமாக காரியமாக மாறியிருக்கிறது. அதனாலே, அதாவது சிலர்கள் சேர்ந்து முழுமையாக நம்முடைய ஊருக்காக ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளலாம். அரச அடிப்படையிலே நாம் ஒரு முழுமையான அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது கூட்டு குர்பானியாக ஒரு இடத்திலே அதை அறுத்து விநியோகம் செய்யும் பொழுது அதிலே பல்வேறுபட்ட இலாபங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, ஒரே இடத்திலே அதே கழிவுகள், ஒரே இடத்திலுடைய வேலை வெட்டிகள் நிறைவேற்றப்படுவது, அதனுடைய கழிவுகளை அகற்றி அதனால் மற்றவர்களுக்கு சினம் கொள்ளக்கூடிய அடிப்படையில் அவைகள் வீதிகளிலே வீசப்படாமல் அன்பார்ந்தவர்களே அவைகள் பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, எல்லோராலும் இந்த காரியங்களை நிறைவேற்றும் அளவிற்கு அன்றைய நாளில் அதிகமானவர்களுக்கு நேரங்கள் கிடைப்பதில்லை. அதிகமானவர்களுடைய பணங்கள் இருக்கிறது, அந்த பொருளை பெற்றுக் கொள்வதற்கான எல்லா விதமான அடிப்படை வசதிகளும் இருக்கிறது. ஆனாலும் கூட அவைகளை அறுத்து அவைகளை விநியோகம் செய்வதில் அவர்களுக்கு பழக்கமின்மை அல்லது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களின் காரணமாக அன்பார்ந்தவர்களே அதிகமானவர்கள் குர்பானிகளே சோம்பல் காட்டுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அன்பார்ந்தவர்களே இந்த கூட்டு குர்பானி என்ற ஒரு மாட்டை முழுமையாக கொடுக்க அல்லது ஒரு மாட்டை தன்னுடைய குடும்பம் சார்பாக கொடுக்க அல்லது ஒரு மாட்டினுடைய ஒரு பங்கிற்கோ இரு பங்கிற்கோ தானும் தன்னுடைய குடும்பத்தில் சில அங்கத்தவர்களும் சேர்ந்து கொள்வதற்கு, இப்படியாக எல்லா அடிப்படைகளிலும் அன்பார்ந்தவர்களே மிக இலகுவான வழிகாட்டல்களில் ஒன்றாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த காலத்திலே இந்த கூட்டு குர்பானியை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அதனாலே அன்பார்ந்தவர்களே, எனக்கு குர்பானி கொடுக்க முடியவில்லை ஆனாலும் அந்த குர்பானியுடைய நாளிலே அந்த குர்பானியை விநியோகம் செய்ய, அந்த குர்பானியை பங்கீடு செய்ய, அந்த குர்பானி பிராணியை சுத்தப்படுத்துவதற்கான என்னுடைய பணிகள் கூட அதிலே சேருகிறதே என்ற திருப்தியோடு அன்பார்ந்தவர்களே அதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் ஒரு உதவியாவின் ஒரு பங்குக்கேனும் சேர முடியாத அளவிற்கான ஏழை எளியோர்களுக்கு கூட இதில் உதவிக்காரர்களாக சேர்ந்து அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ளலாம். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் கூட்டு உதுகியாவின் ஊடாக பல்வேறுபட்ட நன்மைகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களிலே ஒரே நேரத்தில் பல குர்பானி பிராணிகளை ஒரு இடத்திலே நாம் அதாவது சந்தைப்படுத்தும் பொழுது அவைகளை நாம் வாங்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே அதிலே சில நேரங்களில் பணமிச்சங்கள் பணவிரயங்களில் தவிர்த்துக் கொள்வது போன்ற பல்வேறு அம்சங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் எல்லாம் இந்த கூட்டு குர்பானிலே நாம் மட்டுமல்ல நம்முடைய பெண்களையும் நாம் பங்குதாரிகளாக ஆக்க வேண்டும். நம்முடைய பெண்களுடைய செலவுகளை வீடுகளிலே யோசித்து பாருங்கள். இன்று அன்பார்ந்தவர்களே ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலையே அது 4,500 அதாவது 5,000 ரூபாய்கள் வரை உயர்ந்திருக்கிறது சாதாரணமாக. அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே இன்னும் 2,000 ரூபாய்களை சேர்த்தால் ஒரு கிராமுடைய அந்த தங்கம் வாங்குகின்ற விலையோடு இன்னும் 1,000 or 2,000 சேர்க்கும் பொழுது ஒரு உலகியாவினுடைய பங்குதாரியாக ஆகிவிடலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிராணியை யார் உலுஹியா என்ற நீயத்தில் அல்லாஹ்விற்காக என்று அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் நன்மையை நாடி யாராவது உலுஹியா செய்வார்களே ஆனால் அந்த 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 பிராணியுடைய அந்த மேனையில் இருக்கக்கூடிய ஒரு முடிக்கு அல்லாஹு தஆலா ஒரு நன்மையை வழங்குகிறான், ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அன்பார்ந்தவர்களே, ஒரு மாட்டினுடைய அந்த தோலின் மீது எத்தனை முடிகள் இருக்கும், ஒரு ஆட்டினுடைய அந்த தோலின் மீது எத்தனை முடிகள் இருக்கும், அத்தனைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்குமான நன்மைகளை அல்லாஹ் முடிவு செய்வான். எனவே நம்முடைய பெண்களும் அந்த நன்மைகளுக்குரியவர்களாக, அந்த நன்மைகளை பங்குதாரிகளாக அவர்கள் ஆக வேண்டும் என்று நாம் பெண்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஆசை ஆர்வமூட்ட வேண்டும். பெண்கள் இந்த அமலிலே இருந்து ஒதுங்கி இருப்பதை இன்று நாம் காணலாம். நம்முடைய நாட்டிலே பெண்கள் ஜகாத் கொடுப்பது கிடையாது, பெண்கள் ஜகாத் கொடுப்பது கிடையாது, பெண்களுக்கு என்று சொத்து ஒதுக்கீட்டு முறைகள் கிடையாது. அவர்கள் எப்பொழுது கணவன் மார்க்கத்திலே வந்து விடுகிறார்களோ சொத்துக்கள் எல்லாம் அவர்களின் கைமாறி விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, அப்படி ஒரு இஸ்லாமிய விதிமுறையை அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நமக்கு வகுக்கவில்லை. பெண்களுடைய சொத்துக்கள், பெண்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி அவர்கள் கொண்டு வருகின்ற பொருட்களிலெல்லாம் அவர்கள் தான தர்மம் செய்யலாம், அவர்கள் ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கலாம், நன்மையான காரியங்களுக்கு அவர்கள் அதிலே பங்குதாரிகளாக ஆகலாம், சதக்கத்துள் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிலைத்து நிற்கும் தர்மங்களிலே அவர்கள் ஈடுபடலாம். நம்முடைய தாயினுடைய பேரிலே, நம்முடைய மனைவியினுடைய பேரிலே, நம்முடைய மக்கள் பெண் மக்களுடைய பேர்களிலெல்லாம் அன்பார்ந்தவர்களே, என்னவெல்லாம் சதக்கத்துள் ஜாரியாக்களாக இருக்கிறதோ அவைகளிலெல்லாம் அவர்களை நாம் பங்குதாரிகளாக ஆக்கலாம். இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கடமைகளை அல்லாஹ் பெண்களுக்கு சொந்தமானதாக, பெண்களும் அதிலே பங்குதாரிகளாக ஆகக்கூடிய அடிப்படையில் ஆக்கியிருக்கிறான். அதில் ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே இந்த உலுஹியாவாக இருக்கிறது. ஆக இந்த உலுஹியாவிலே நாமும் நம்முடைய பெண்களும் பங்குதாரிகளாக ஆக வேண்டும். அதோடு அன்பார்ந்தவர்களே, இந்த உலுஹியாவுடைய காலங்கள் நான்கு தினங்களாகும். முதலாவது யோமன் நகர் என்று சொல்லக்கூடிய, அதாவது பெருநாளுடைய தினம், பிறை பத்தாவது நாள், நாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்ற அன்றைய நாள். அதை அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்கள் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று தினங்கள், பிறை பதினொன்று, பிறை பன்னிரண்டு, பிறை பதிமூன்று. அதிகமாகவே நாம் பார்க்கலாம் பிறை பதிமூன்றிலே அன்பார்ந்தவர்களே, அதிகமாக அது நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே அரச அங்கீகாரம் பெற்ற ஒரு முழுமையான போராட்ட விடுமுறை தினமாக அது கணிக்கப்படுகிறது. அது அந்த உலுஹியாவுடைய காலத்தில் மட்டுமல்ல, ஏனே எல்லா மாதங்களிலும் வரக்கூடிய பதினான்காம் அந்த பூரண பௌர்ணமியுடைய தினத்திலே எங்கும் ஆடு மாடுகளை அறுப்பதோ, அறுத்த ஆடு மாடுகளை கோழிகளை விநியோகம் செய்வதையோ நம்முடைய அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த தடை உத்தரவுக்கு ஏற்ப நம்முடைய நாட்டின் எல்லா பாகங்களிலும் இந்த வியாபாரங்களிலே ஈடுபடக்கூடிய மக்கள் தங்களுடைய வியாபாரங்களை இடைநிறுத்திக் கொள்வார்கள். அது உலுஹியாவுக்கு மட்டுமல்ல, அது எல்லா காலங்களிலும் இடப்பட்ட அரச கட்டளை என்பதனால் மக்கள் காலாம் காலமாக அதை மதித்து வருகிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த உலுஹியாவுடைய காலத்திலும் அது மதிக்கப்பட வேண்டும் என்பதை நம்முடைய உலமாக்கள் அடிக்கடி ஞாபகம் செய்கிறார்கள். ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே, அது நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய ஒரு முக்கியமான தினமாக, மாதத்தின் முக்கியமான தினமாக அது கணிக்கப்படுகிறது. அதனால் நம்முடைய நாட்டிலே அன்றைய நாள் அது விடுமுறை நாளாக கணிக்கப்படுகிறது. அதை மதித்து நம்மவர்கள் எல்லோரும் இந்த விநியோகங்களிலே ஈடுபடக்கூடிய ஆடு மாடு கோழிகளுடைய அந்த கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கடைகளை மூடிக்கொள்வார்கள். அறுப்பதும் தடை, அறுத்ததை விற்பனை செய்வதும் தடை என்பது நம்முடைய நாட்டுடைய சட்டமாகும். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக நாம் அடையப்போகின்ற இந்த வருடத்துடைய ஹஜ்ஜுடைய பெருநாள் ஒரு வித்தியாசமாக, அதாவது ஒரு நாளுடைய பிறை பின்னுக்கு தென்பட்டதனால் புதன்கிழமை அன்று அது ஏற்கனவே, அதாவது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் நாம் பிறையை ஒரு நாள் பின்பு கண்டிருக்கிறோம் என்பதற்காக அரசாங்கம் அந்த விடுமுறையை வியாழக்கிழமையாக ஆக்க மாட்டாது, அது புதன்கிழமை விடுமுறையாகவே அது கணிக்கப்படும். புதன்கிழமை என்பது அன்பார்ந்தவர்களே, அதாவது சரியாக பிறை நேற்று இரவு கண்டிருந்தால் அந்த புதன்கிழமை என்பது ஐயாம தஸ்ரீக்குடைய இறுதி நாளாக இருக்கும். அந்த நாளில் எங்குமே அதிகமாக உலுஹியாக்கள் நிறைவேற்றப்பட மாட்டாது. ஆனால் இது இடைப்பட்ட தினமாக வந்திருப்பதால் அன்பார்ந்தவர்களே, அதை அன்றைய நாளிலும் கூட நாம் தவிர்ந்து கொள்வது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சில சில ஆசிரமமான கஷ்டமான இந்த நிலையில் அன்பார்ந்தவர்களே, நாம் அன்றைய நாளில் எங்கும், அதாவது நமக்காக வேண்டி ஃபோமிட் என்று சொல்லக்கூடிய, அதாவது மாட்டை அறுக்கலாம் என்ற உறுதிப்பத்திரம் தரப்பட்ட அந்த மாடும் கூட அன்றைய நாளில் அறுக்கப்படக்கூடாது என்பதாக உங்களுக்கு தெரியும், ஜம்மியத்துல முடிவு செய்திருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நாம் எங்குமே அதை அறுப்பது கிடையாது. நம்முடைய மறைவான இடமாக இருக்கிறது, இந்த இடத்திற்கு யாரு கூடவும் இடைஞ்சல்கள் ஏற்படாது என்று எவ்வளவுதான் உத்தரவாதம் இருந்தாலும் கூட அன்றைய நாளில் நாம் மறைவாக அறுத்தாலும் கூட அது நாம் அரசுக்கு செய்கின்ற ஒரு கட்டுப்படா தன்மையாகவே அது கணிக்கப்படும் என்பதால் அன்பார்ந்தவர்களே, நாமும் இதய சுத்தியோடு நம்முடைய நாட்டினுடைய அரசாங்கத்தை நாம் அறிவிப்போம். அல்லாஹ் அதற்கு பின்னாலே பல்வேறுபட்ட நலவான கருமங்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு உண்டு பண்ணி தருவான். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, புதன்கிழமை ஐயாமத் தஷ்ரீ கூட இரண்டாவது நாள், அதாவது பெருநாள் அன்று அடுத்த நாள், அதை விடுத்தவர்களுடைய அடுத்த நாளிலே அன்பார்ந்தவர்களே, இம்முறை இந்த விடுமுறை தினம் வருவதனால் யாரும் அந்த உலுகியாவை அறுக்காமல் இருப்பது, அந்த உலுகியாவை அறுத்த இறைச்சியை கூட நாம் அங்குமிங்குமாக நகர்த்தி கிராமங்களுக்கு கிராமங்கள் விநியோகம் செய்யாமல் இருப்பதும் மிக நன்றாக இருக்கும். அதனுடைய சிரமங்கள், அதனுடைய கஷ்டங்கள் அன்பார்ந்தவர்களே பின்னுக்கு நம்முடைய உலுகியாவிற்கு பெரும் தடையாக அமைந்து விடலாம். அதனாலே அன்பார்ந்தவர்களே, அந்த உலுகியாவுடைய அந்த கடமையை நாம் நிறைவேற்றும் போது நாம் இவைகளை பேணிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல அன்பார்ந்தவரே, உலுகியா பிராணிகளை பொறுத்தவரையிலே நாம் நம்முடைய கிராமங்களில் வளர்த்து அதை உலுகியா பிராணியாக கொடுப்பது என்பது மிக அரிதாக இருக்கிறது. அதனால் வேறு பிரதேசங்களிலே இருந்துதான் நம்முடைய பிரதேசங்களுக்கு ஆடுகள் மாடுகள் கொண்டு வரப்படுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த ஆடுகளை மாடுகளை ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்திற்கு நாம் எடுத்து வரும் பொழுது அது அரச கருமங்களை பேணி அரச கட்டளைகளை பேணி நாம் கொண்டு வர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக, குறிப்பாக நாம் இருக்கின்ற இந்த காலத்தில் மிக பேணப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவு பேணப்பட வேண்டும் என்றால் அன்பார்ந்தவர்களே, கடந்த காலங்களிலே எங்களுக்கு தெரியும், பூரண அனுமதி பத்திரங்களோடு கொண்டு வரப்பட்ட மாடுகள் கூட இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் பரிசோதிக்கப்பட்டு அன்பார்ந்தவர்களே அவைகள் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பல விடயங்கள் நடந்திருக்கிறது. அப்படி இருக்க நாம் அரசு அந்த கட்டளைகளை மதிக்காமல் நாம் கொண்டு வருகின்ற அந்த மாடுகள் இடைநிறுத்தப்பட்டால், பிடிக்கப்பட்டால் அன்பார்ந்தவர்களே அது மிகவும் சிரமமாக இருக்கும். சென்ற வருடம் உங்களுக்கு தெரியும், நம்முடைய இதே தென் மாகாணத்திலே ஒரு மாவட்டத்திலே அன்பார்ந்தவர்களே ஒரே நேரத்தில் கட்டப்பட்ட 35 மாடுகள் அரசாங்கத்தினால், அதாவது அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டது. அது ஏன் பறிமுதல் செய்யப்பட்டது என்றால், அது எல்லா விதமான அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் கூட ஒரே நேரத்தில் ஒரே இடத்திலே அந்த மாடுகள் கட்டப்பட்டிருந்தது. அதனால் அன்பார்ந்தவர்களே, மாற்று மதத்தவர்கள் இத்தனை மாடுகள் ஒரே நேரத்தில் அறுக்கப்படுகிறதா? இது மிருக வதை, இந்த மிருக பலி என்பது இது அதாவது மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்டது என்று வழக்கு தொடுக்கப்பட்டதனால் அந்த மாடுகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு இன்று வரை அது அதனுடைய உரிமையாளர்களிடத்திலே ஒப்படைக்கப்படவில்லை. அதனாலே அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறோம், அதாவது கூட்டு குர்பானிக்காக வேண்டி ஒரே நேரத்தில் 30-40-50 மாடுகள் வரை சேர்ந்தால் அந்த மாடுகளை ஆங்காங்கே பிரித்து கட்டி அறுக்கப்படும் போது அவைகள் ஒன்றொன்றாக கொண்டு வந்து அறுக்கப்பட்டு அவைகள் மாற்று மதத்தவர்களுடைய பார்வைகளுக்கோ அந்நிய மக்களுடைய கண்களுக்கோ கூட்டமாக குவியலாக தெரியாமல் அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்வது நமக்கு அது சால சிறந்ததாக இருக்கும். நம்முடைய மாடு நாம் கொடுத்து வாங்கியது, எங்களுடைய வீட்டிலே கட்டியிருக்கிறோம் என்றெல்லாம் நாம் பேசுவதற்கு தகுதியற்றவர்களாக நம்முடைய நாடுகளிலே நாம் இருப்பதனால் அன்பார்ந்தவர்களே, அவைகளிலேயும் நாம் மிகவும் கவனமாக அவதானமாக நாம் நடக்க வேண்டும். ஒரே இடத்திலே அதிகமான மாடுகளை கட்டி வைப்பதோ அதிகமான மாடுகளை பாதுகாத்து வைப்பதோ அது உசிதமான ஒரு நிலையல்ல, அது பொருத்தமான ஒரு நிலையல்ல என்பதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதனாலே மாடுகள் ஆங்காங்கே கட்டப்பட்டு அது அறுக்கப்படுகின்ற நேரத்தில் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து அறுக்கப்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். அதே நேரத்திலே அவைகள் இரவு நேரத்தில் அறுக்கப்பட்டு இரவோடு இரவாக அவைகள் தூய்மைப்படுத்தப்பட்டு அவைகள் விநியோகிக்கப்படுவதற்கான அதாவது கடைசி எல்லை வரை அது அதாவது விநியோகிக்கப்படுவதற்காக பயன்படுத்துகின்ற பேக்குகள் வரை போய் சேர்ந்து விட்டால் அது இன்னும் மிக நன்றாக இருக்கும். பகல் வேலைகளிலே அறுப்பதோ அதை உரிப்பதோ அல்லது அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களிலே ஈடுபடுவதோ பகல் வேலைகளிலே ஒரு ரோட்டினுடைய அப்புறத்திலிருந்து இப்புறமாக அந்த மாடுகளை நகர்த்தி கொண்டு வருவதோ அதெல்லாம் இன்றைய காலத்தில் ஒரு பொருத்தமான விடயமாக இருக்காது என்பதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல அன்பார்ந்தவர்களே, அந்த கழிவு பொருட்கள் முறையாக அது சரியாக அவைகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அங்குமிங்குமாக வீசப்பட்டு மிருகங்களோ பறவைகளோ அவைகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதனால் அன்பார்ந்தவர்களே அது காலப்போக்கிலே அது பெரிய சிரமங்களை கஷ்டங்களை மக்களுக்குள்ளே உண்டு பண்ணலாம். அதனாலே அன்பார்ந்தவர்களே, இந்த மாதிரியான விடயங்களில் எல்லாம் நாம் அவதானமாக நடக்க வேண்டும். அதனுடைய இரத்தங்கள் அது அதாவது பப்ளிக் அதாவது பொதுவான காங்களிலே அவைகள் விடப்படாமல் அவைகள் மறைவாக இருந்தால் அதுவும் மிக நன்றாக இருக்கும் என்பதையும் அன்பார்ந்த அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்துகிறோம். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவரே, உலுகியா என்பது மிக முக்கியமான கடமைதான், அது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்றுதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டதுதான். ஆனாலும் கூட அவைகளை நாம் செய்யும் பொழுது அவதானங்களும் நிதானங்களும் தேவையாக இருக்கிறது. கடந்த காலங்களிலே நாம் நடந்து கொண்ட பல முறைகளுடைய அடிப்படையிலோ தெரியவில்லை, உதுகியாக்களுக்கு தடைகள் விதிக்கப்படுவதும் அது நீக்கப்படுவதும் அதற்கான பகிரங்கமான மறுப்புகள் தெரிவிக்கப்படுவதும் அது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஏதோ அரச பலங்களோ அல்லாவுடைய உதவியினால் ஏற்படுகின்ற அரச பலங்களோ பண செல்வாக்களோ அவைகளை மிகைத்து நாம் உதுகியாக கொடுப்பது. இப்படியாக அன்பார்ந்தவர்களே, இறுக்கமான நிலைகளில் தான் நம்முடைய உதுகியாக்கள் கடந்து கொண்டு போகின்றன. ஆனால் அப்படியான ஒரு நிலை ஏற்படாமல் இருக்க நாம் நம்முடைய இந்த உதவியாக கொடுக்கின்ற முறைகளை எல்லாம் மிகவும் மறைவாக அமைதியாக அன்பார்ந்தவர்களே நாம் நிறைவேற்ற வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருந்தாலும் கூட நாம் இருக்கக்கூடிய இந்த நாடு பெரும்பான்மை மக்கள் மாற்று மதத்தவர்களை சேர்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக இது போன்ற மிருக அறுப்புகளை விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள். சமீப காலங்களிலே அதற்கு என்றே தனிப்படைகள் போல மக்கள் அதற்காகவே குழுமங்களாக அமைக்கப்பட்டு அவருடைய எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அன்பார்ந்தவர்களே, அவதானமும் நிதானமும் என்பது ஒரு முஸ்லீமுடைய மிக அடிப்படையான அம்சமாக இருக்கிறது. அமைதி என்பது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, அவதானம் என்பது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, பொறுமை என்பது முஸ்லீம்களின் மிக முக்கியமான சொத்தாக இருக்கிறது, செல்வமாக இருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே நம்முடைய இந்த விநியோகங்கள் நடத்தப்பட வேண்டும். ஆக இந்த உதவியாக்கள் நாம் நிறைவேற்றும் பொழுது இவைகளை நாம் கையாள வேண்டும். இதேபோல் அன்பார்ந்தரே, அந்த மிருகங்களை நாம் எடுக்கும் பொழுது நாம் பல சந்தர்ப்பங்களிலே இதே மிம்பரில் நாம் சொல்லியிருக்கிறோம், அதாவது நம்முடைய பணத்துக்கு ஏற்றாற்போல் மிருகம் அல்ல, மிருகத்துக்கு ஏற்றாற்போல் பணங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மாட்டை பொறுத்தவரையிலே அதிகமாக நம்முடைய நாட்டிலே மாடுகள் தான் உதுகியா பிராணியாக கொடுக்கப்படும். ஒரு மாட்டை பொறுத்தவரையிலே அந்த மாட்டிற்கு 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அது கொல்லாவிதமான குறைபாடுகளை விட்டும் அது துப்புரவான ஒரு மாடாக இருக்க வேண்டும். அதாவது நொண்டி, குருடு, செவிடு, அதுபோல அதன் மேலே சொறிகள் இருப்பது, அதை பார்த்தால் அசிங்கமாக இருப்பது, அல்லது அந்த மாடு மெலிந்து அன்பார்ந்தே அதற்கு நடக்க முடியாமல் அதனுடைய எலும்புகள் எல்லாம் தோலுக்கு வெளியே தெரியும் அளவிற்கு அது மெலிந்திருக்கிறது. இப்படியான மாடுகள் எல்லாம் வருடத்தை அது சரியாக அடைந்திருந்தாலும் கூட இந்த மாடுகள் உதுகியாவிற்கு தகுதியற்றதாகவே ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆக இந்த அடிப்படையில் அன்பாந்தரே, என்னிடத்தில் இவ்வளவுதான் பணம் இருக்கிறது, அவ்வளவுக்கு எப்படிப்பட்ட மாடு கிடைத்தாலும் சரி என்பது உதுகியாவுடைய கோட்பாடு அல்ல. ஒரு உதுகியாவிற்கு தகுதியான மாடு இருக்க வேண்டும், அதற்கு எவ்வளவு பணமாக இருந்தாலும் அது கொடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் தான் அந்த மாடு அறுக்கப்பட வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே அந்த மாடுகளை நாம் வாங்கும் பொழுது அந்த மாட்டுடைய உரிமையாளர்கள் உண்மைகளை பேசுகிறார்களா என்பதையும் நாம் அவதானிக்க வேண்டும். சில மாடுகள் இருக்கின்றன, சில பிரதேசங்களிலே வளர்க்கப்படும், அந்த பிரதேசங்களிலே தண்ணீரும் நல்ல தேவையான எல்லா உணவுகளும் கிடைத்தால் அது வயது எல்லைக்கு முன்னாலேயே அது பெரிய வயதுடைய மாடுகள் போல தெரிவிடும். சில மாடுகளை பார்த்தால் இது 3 வருடமோ 4 வருடமோ என்று நாம் நினைப்போம், ஆனால் அந்த மாட்டினுடைய சரியான வயது 18 மாதங்களை கூட அடைந்திருக்க மாட்டாது. அந்த அளவிற்கு செழிப்பான பிரதேசங்களிலே, புற்பூண்டுகள் தெளிவாக கிடைக்கக்கூடிய பிரதேசங்களிலே, அதிகமாக மழை பெய்யக்கூடிய பிரதேசங்களிலே கட்டி மேய்க்கப்படக்கூடிய மாடுகள் இப்படியாக அன்பார்ந்தவர்களே அது தன்னுடைய வயதுக்கு முன்னாலேயே வயதை அடைந்ததுமாக நமக்கு தெரியலாம். ஆனால் அதில் நாம் ஏமாற்றப்படக்கூடாது. அந்த மாட்டை தருபவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால், விநியோகம் செய்பவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால், அவர்கள் அதனுடைய 2 வருடங்கள் அடைவதற்கு முன்னாலே அதனுடைய தோற்றங்களை வைத்து 2 வருடங்கள் என்று பொய் சொல்லி அதை விநியோகம் செய்வது அந்த வியாபாரம் ஹராமாகும். அப்படியாக ஒரு உதுகியாவை சிரமகஷ்டங்களோடு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அது கொடுக்கப்பட்டால் அது மிகப்பெரிய பாவமாகும். ஆக இந்த அடிப்படையில் எல்லாம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய உதுகியாக்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் எங்களுக்கு தெரியும் அந்த உதுகியா பிராணிகளை நாம் வாங்கும் பொழுது அதை அறுப்பதற்காக நாம் யாரையும் நியமித்தால் அதை அறுப்பதற்கான கூலியாக அதனுடைய தோலையோ அதனுடைய தலையையோ அந்த இறைச்சியினுடைய எந்த பாகங்களையோ கூலி என்ற எண்ணத்திலே நாம் அதை அறுப்பவர்களுக்கு விநியோகிக்கவும் கூடாது. அது விநியோகிப்பதை இஸ்லாம் தடையாக ஆக்கியிருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் எல்லாம் அன்பார்ந்தவர்களே இந்த உதுகியாக்களை நாம் நிறைவேற்றுவோமே ஆனால் அந்த உதுகியா என்ன ஃபாயிதாவை என்ன பலனை தருவதாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, நம்முடைய நோய் நிவாரணியா, எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளா, நம்முடைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சிரம கஷ்டங்களா, அவைகளுக்கெல்லாம் மிகப்பெரும் நிவாரணியாக அரும் மருந்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதுகியாவை வைத்திருக்கிறான். அதே போல் அன்பார்ந்தவர்களே எங்களுக்கு தெரியும் இந்த மேலான உயர்ந்த மாதத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய இன்னும் ஒரு அமல்தான் துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்புறை கண்டதிலிருந்து, அதாவது துறை 1 துறை 9 வரை அன்பார்ந்தவர்களே, அதாவது நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜு பயணங்கள் மேற்கொள்ளாதவர்களுக்கு இந்த 9 நோன்பையும் நிறைவேற்றுவதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். அதிலும் அரபாவுடைய தினமான துறை 9 நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு அன்பார்ந்தவர்களே அந்த ஹஜ்ஜுடைய கடமைக்கு நிறைவு, அதாவது செல்லாதவர்களுக்கு மிக முக்கிய முக்கியமான சுன்னத்தாக அந்த அரபாவுடைய நோன்பு இருக்கிறது. அந்த சிறப்புகள் ஏராளமாக மெம்பர்களிலே சொல்லப்பட்டிருக்கலாம். ஆக அன்பானவரே, அந்த சுன்னத்தான நோன்பையும் நிறைவேற்றி மேலான இந்த உதுகியாவை முறையோடு கொடுத்து அதனுடைய சகல நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்கள் உடலுக்கு நீ ஆரோக்கியம் வழங்குவாயாக. அவருடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜை மபுரூராவாக ஆக்குவாயாக. அவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக. அவருடைய ஹஜ்ஜின் பொருட்டால் உலக முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் நீக்குவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இந்த உலகத்தில் எல்லா பாகங்களிலும் நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள். அதிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் பல்வேறுபட்ட நோய்களிலே பீடிக்கப்பட்டிருக்கிறாக. யா அல்லாஹ், உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பொருட்டால், மக்கள் விநியோகிக்கின்ற உலுகியாவின் பொருட்டால், அரபாவுடைய நோன்பின் பொருட்டால் நீ நோய் நிவாரணம் அளிப்பாயாக. நோயாளிகளின் நோய்களை குணப்படுத்துவாயாக. அவர்களுக்கு சுகம் அளிப்பாயாக. அவர்கள் உள்ளங்களிலே உடல்களிலே நிம்மதியான தன்மைகளை நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் உலுகியா கொடுக்க இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு யா அல்லாஹ் நல்ல நன்மைகளை வழங்கி விடுவாயாக. அவர்கள் உரிய முறையில் அந்த உலுகியாவை வழங்குவதற்கான சாதகமான காலத்தை, சூழலை, நிலைமைகளை நீ உண்டு பண்ணி கொடுப்பாயாக. பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.